ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநிலச் செய்திகள். வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை புதுடெல்லியில் சிவில் விமான போக்குவரத்து தொடர்பான இரண்டாவது ஆசியா பசிபிக் அமைச்சர்கள் நிலை மாநாட்டில் பங்கேற்றுள்ளார். பாரிஸ் பாராலிம்பிக்ஸ் போட்டிகளில் 29 பதக்கங்களை வென்று திரும்பியுள்ள இந்திய வீரர் வீராங்கனைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் சந்தித்து கலந்துரையாடினார். பெண்களிடையே சுயசார்பை அதிகரிப்பதில் அரசு முக்கிய கவனம் செலுத்தி வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சிபிஎம் பொதுச் செயலர் சீதாராம் யெச்சூரி புதுடெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் இன்று காலமானார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை புதுடெல்லியில் சிவில் விமான போக்குவரத்து தொடர்பான இரண்டாவது ஆசியா பசிபிக் அமைச்சர்கள் நிலை மாநாட்டில் பங்கேற்றுள்ளார். பிராந்தியத்தின் சிவில் விமான போக்குவரத்து துறையை புதிய உயரங்களுக்கு இட்டுச் செல்வதற்கான செயல் திட்டம் குறித்து உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து ஏற்கும் டெல்லி பிரகடனத்தை அவர் அறிவிக்கிறார். மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு நேற்று இம்மாநாட்டை தொடக்கி வைத்தார். 2035 ஆண்டிற்குள் ஆண்டுக்கு 3.5 பில்லியன் பயணிகளை கையாள ஏற்றதாக ஆசியா பசிபிக் பிராந்தியத்தின் சிவில் விமான போக்குவரத்து கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் முதலீடுகளை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். உலகிலேயே மிக வேகமாக வளரும் சிவில் விமான போக்குவரத்து சந்தையாகவும் உள்நாட்டு அளவிலான விமான பயணிகளின் எண்ணிக்கையில் உலகின் 3வது பெரிய நாடாகவும் இந்தியா திகழ்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் விமானங்களின் எண்ணிக்கை 2 மடங்காகவும் விமான நிலையங்களின் எண்ணிக்கை 74 157 அதிகரித்துள்ளது. உடான் போன்ற அரசு திட்டங்கள் மூலம் பிராந்திய அளவிலான விமான சேவை இணைப்புகள் அதிகரித்திருப்பதும் தொலைதூர பகுதிகள் விமான சேவை கட்டமைப்பின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பாரிஸ் பாராலிம்பிக்ஸ் போட்டிகளில் 7 தங்கம் 9 வெள்ளி உட்பட சாதனை அளவில் 29 பதக்கங்களை வென்று திரும்பியுள்ள இந்திய வீரர் வீராங்கனைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் உள்ள தமது இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். பதக்கம் வென்ற வீரர்கள் மற்றும் இதர பங்கேற்பாளர்களுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, இந்திய பாராலிம்பிக்ஸ் கமிட்டியின் தலைவர் திரு தேவேந்திர ஜஜாரியா ஆகியோரும் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். உலக அளவில் உருவாகி வரும் சவால்களை கருத்தில் கொண்டு நட்புறவு நாடுகள் தங்களுக்கு இடையிலான கூட்டாண்மையை புதிய உயரங்களுக்கு இட்டுச் செல்ல வேண்டும் என பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் தரங் சக்தி எனும் பாதுகாப்பு வான் சாகச நிகழ்ச்சியை அவர் பார்வையிட்டு பேசுகையில், பிணக்குகளும் போட்டிகளும் நிறைந்த இன்றைய உலகில் ஒற்றுமையும் ஒன்றாக வளர்வதுமே இந்தியாவின் குறிக்கோள் என்றார். பாதுகாப்புத் துறைக்கு தேவையான ஆயுதங்கள், தளவாடங்கள் மற்றும் போர் விமானங்களை உள்நாட்டிலேயே தயாரிப்பதில் இந்தியா முக்கிய வளர்ச்சி கண்டுள்ளதாகவும், குறிப்பாக இலகு ரக விமானங்கள், ரேடார் கருவிகள், தொலை உணர்வு சாதனங்கள் மற்றும் மின்னணு போர் முறைகளில் சுய சார்பை நோக்கி முன்னேறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவிலிருந்து 90 நாடுகளுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார். பாதுகாப்பு அமைச்சர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்தியா மற்றும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், ஐக்கிய அரபு எமிரேட்டுகள் மற்றும் சிங்கப்பூர் விமானப்படையைச் சேர்ந்த போர் விமானங்கள் பல்வேறு வான் சாகசங்களில் ஈடுபட்டு தங்களின் திறனை வெளிப்படுத்தின. பங்கேற்பு நாடுகளிடையே பரஸ்பர நம்பிக்கையை மேம்படுத்தி பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி அமைந்திருந்தது. இந்நிகழ்ச்சியின் மற்றொரு பகுதியாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஐடாக்ஸ் என்னும் பாதுகாப்பு வானூர்தி கண்காட்சியையும் பாதுகாப்பு அமைச்சர் திறந்து வைத்தார். பாதுகாப்பு உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்களும் தனியார் மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் இக்கண்காட்சியில் பங்கேற்றுள்ளன. வடக்கு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் இன்று பாதுகாப்பு படையினரும் ஜம்மு காஷ்மீர் போலீசாரும் இணைந்து மேற்கொண்ட கூட்டு நடவடிக்கையின் போது பெருமளவிலான AK-47 துப்பாக்கி ரவைகள், கையெறி குண்டுகள் மற்றும் வெடிகுண்டுகள் கைப்பற்றப்பட்டன. ஜம்மு காஷ்மீரில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள சிறப்பு தேர்தல் பார்வையாளர் ஒருவர் கொடுத்த புலனாய்வு தகவலின் பேரில் இந்த கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. நாட்டில் மக்களால் அதிகம் விரும்பப்படும் சுற்றுலா தலங்களை இனம் காணும் வகையில் மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள தேக் அப்னா தேஷ் மக்கள் தேர்வு போட்டிக்கான ஆன்லைன் வாக்களிப்பு நடைமுறைகளில் பொதுமக்கள் வரும் 15ஆம் தேதி வரை பங்கேற்று வாக்களிக்கலாம் என அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆன்மீக சுற்றுலா, கலாச்சார மரபு சுற்றுலா, இயற்கை சுற்றுலா, வனவிலங்கு சுற்றுலா மற்றும் சாகச சுற்றுலா ஆகிய 5 பிரிவுகளில் சுற்றுலா தலங்கள் பற்றிய மக்களின் கருத்துக்களை புரிந்து கொள்ளும் நோக்கத்துடன் இப்போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதல்லாது இதர சுற்றுலா தலங்கள் என்ற பிரிவிலும் பொதுமக்கள் தங்களுக்கு பிடித்த இடங்களுக்கு வாக்களிக்கலாம் என்றும், இதனால் இதுவரை அதிகம் அறியப்படாத சுற்றுலா தலங்களை வெளிச்சத்திற்கு கொண்டுவர ஏதுவாகும் என்றும் சுற்றுலா அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த மார்ச் மாதம் ஸ்ரீநகரில் இந்த முன்முயற்சியை தொடக்கி வைத்தார். மாநிலங்களின் சிறந்த சுற்றுலா தலங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்வதில் இந்த வாக்கெடுப்பு உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநிலச் செய்திகள். பெண்களுக்கு கண்ணியமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்து சாதனையாளர்களாக மேம்படுத்தும் வகையில் பெண்களிடையே சுயசார்பை அதிகரிப்பதில் அரசு முக்கிய கவனம் செலுத்தி வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இன்று கோவையில் நலத்திட்ட உதவிகளின் ஒரு பகுதியாக தையல் இயந்திரங்களை பெண்களுக்கு வழங்கி பேசிய அவர், கோவை பகுதியைச் சேர்ந்த சுமார் 2,00,000 பெண்கள் பிரதமரின் ஜீவன் ஜோதி திட்டத்தில் சேர்ந்திருப்பதாக தெரிவித்தார். நாட்டில் 60% பெண்கள் தங்களுக்கென வங்கிக் கணக்கு தொடக்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஜன்தன், முத்ரா மற்றும் ஸ்டார்ட் அப் திட்டங்கள் மூலம் நாட்டின் அனைத்து பிரிவு மக்களின் நலனையும் மேம்படுத்த மத்திய அரசு அயராது பாடுபட்டு வருவதாக நிதியமைச்சர் கூறினார். குறிப்பாக பெண்கள் மற்றும் இளைஞர்களின் எதிர்காலத்தை மேம்படுத்துவதன் மூலம் நாட்டின் வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் அணுகுமுறை ஒன்றை அரசு கடைபிடித்து வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலர் சீதாராம் யெச்சூரி புதுடெல்லியில் இன்று காலமானார். 72 வயதான அவர் நிமோனியா போன்ற நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு கடந்த மாதம் 19ஆம் தேதி முதல் புதுடெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தீவிர சிகிச்சை பிரிவில் சுவாசக் கருவிகள் பொருத்திய நிலையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. சீதாராம் யெச்சூரியின் உடல் வரும் சனிக்கிழமை புதுடெல்லியில் உள்ள சிபிஎம் தலைமையகத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்கு வைக்கப்பட்ட பின்னர் அவரது விருப்பப்படி எய்ம்ஸ் மருத்துவமனையின் ஆராய்ச்சி தேவைகளுக்கு தானமாக வழங்கப்படும் என கட்சி அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் மாதந்தோறும் 15ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெறும் பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் இம்மாதம் 15ஆம் தேதி விடுமுறை தினத்திற்கு பதிலாக வரும் 16ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் கலந்தாய்வு கூடத்தில் நடைபெற உள்ளது. பொதுமக்கள் இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு ஒன்றில் கேட்டுக் கொண்டுள்ளார். மிலாது நபி அரசு விடுமுறை காரணமாக வரும் 17ஆம் தேதி புதுச்சேரி ஜிப்மரில் வெளி நோயாளிகள் சிகிச்சை பிரிவு இயங்காது என ஜிப்மர் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அன்றைய தினம் அவசர சிகிச்சை பிரிவுகள் வழக்கம்போல் செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 27ஆம் தேதி உலக சுற்றுலா தினத்தையொட்டி காரைக்கால் மாவட்டத்தில் சுற்றுலாத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள 3 நாள் விழாவை சிறப்பாக நடத்துவது குறித்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு மணிகண்டன் சம்பந்தப்பட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். கலை கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு போட்டிகளை நடத்துவது குறித்தும் சுற்றுலா தலங்களை தூய்மைப்படுத்துதல் மற்றும் குடிநீர் கழிவறை பாதுகாப்பு உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தி தருவது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. தேசிய ஊட்டச்சத்து மாதத்தின் ஒரு பகுதியாக காரைக்கால் அக்கம்பேட்டை அங்கன்வாடி மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சத்தான உணவுகள் குறித்தும் காய்கறிகள் மற்றும் பழங்களின் மகத்துவம் குறித்தும் பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறப்பட்டது. இயற்கை உணவுகள் குறித்து குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அதிகாரி திருமதி காஞ்சனா விளக்கம் அளித்தார். ஆரோக்கியமான குழந்தைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசு வழங்கப்பட்டது. பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஆந்திரா மற்றும் ஒடிசாவில் பெய்த கனமழை காரணமாக கோதாவரி ஆற்றில் கடந்த 3 நாட்களாக வெள்ளப்பெருக்கு அதிகரித்திருப்பதால் ஏனாமில் பிரான்ஸ் திப்பா, திரவியல் திப்பா, கனகாலப்பேட் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தால் சூழப்பட்டன. பொதுப்பணித்துறையினர் பம்புகள் மூலம் மழைநீரை வெளியேற்றி ராஜீவ்நகர், ஜிஎம்சி, பாலயோகி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் புகுவதை திறம்பட்ட முறையில் கட்டுப்படுத்தினர். புதுச்சேரி அரசின் டெல்லி பிரதிநிதி திரு மல்லாடி கிருஷ்ணாராவ், மண்டல நிர்வாக அதிகாரி திரு முனுசாமி ஆகியோர் வெள்ளம் பாதித்த பகுதிகளை நேரில் பார்வையிட்டதாக எமது ஏனாம் நிருபர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் இன்றும் நாளையும் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக பதிவாகலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் அதிகமாகும் போது ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 18ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை புதுடெல்லியில் சிவில் விமான போக்குவரத்து தொடர்பான 2வது ஆசியா பசிபிக் அமைச்சர்கள் நிலை மாநாட்டில் பங்கேற்றுள்ளார். பாரிஸ் பாராலிம்பிக்ஸ் போட்டிகளில் 29 பதக்கங்களை வென்று திரும்பியுள்ள இந்திய வீரர் வீராங்கனைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் சந்தித்து கலந்துரையாடினார். பெண்களிடையே சுயசார்பை அதிகரிப்பதில் அரசு முக்கிய கவனம் செலுத்தி வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சிபிஎம் பொதுச் செயலர் சீதாராம் யெச்சூரி புதுடெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் இன்று காலமானார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.